கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
மீண்டும் இந்த வான்வரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர்.
இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
நீ இருக்கும் இடமல்ல, உன்னிடம் இருக்கும் இதயம்தான் நீ உயர்ந்தவனா என்பதை உண்மையில் காட்டும். நீ இருக்கும் இடமல்ல, உன்னிடம் இருக்கும் இதயம்தான் நீ உயர்ந்தவனா என்பதை உண்மையில் காட்டும். பண ஆசை காட்டாற்று வெள்ளம் போன்றது, அதில் விழுந்தவர்களை அதன் போக்கில் தான் அது கொண்டு போகும். பண ஆசை காட்டாற்று வெள்ளம் போன்றது, அதில் விழுந்தவர்களை அதன் போக்கில் தான் அது கொண்டு போகும். இன்று உன் வாழ்க்கையை உரிய முறையில் ஆராய்ந்தால் நாளை உன் வாழ்க்கை உயர்ந்த முறையில் துவங்கும். இன்று உன் வாழ்க்கையை உரிய முறையில் ஆராய்ந்தால் நாளை உன் வாழ்க்கை உயர்ந்த முறையில் துவங்கும். சோதனைகள் உன்னை உனக்கு சரியாக காண்பிக்கும் கண்ணாடி, கண்டுகொள்ளாமல் போகாதே. சோதனைகள் உன்னை உனக்கு சரியாக காண்பிக்கும் கண்ணாடி, கண்டுகொள்ளாமல் போகாதே.
இத்தரையில் மற்றவரி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம். இத்தரையில் மற்றவரி சயநாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜயநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாம்.
இன்னும் சில பாதிரிகள் அல்ல, இயேசுவை நோக்கி வாழும் முன் மாதிரிகளே இன்றைய தேவை. இன்னும் சில பாதிரிகள் அல்ல, இயேசுவை நோக்கி வாழும் முன் மாதிரிகளே இன்றைய தேவை. இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம். இறைவனை நம்புவதல்ல, இறைவனுடைய நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக மாறுவதே ஆன்மீகம். துன்ப அலை தொடர்ந்து வந்தாலும் பயந்திடாதே, அன்பரோடு இணைந்து நின்றால் ஆபத்தில்லை மறந்திடாதே. துன்ப அலை தொடர்ந்து வந்தாலும் பயந்திடாதே, அன்பரோடு இணைந்து நின்றால் ஆபத்தில்லை மறந்திடாதே. பிறர் இகழும் போது உண்மை உள்ளவன் எழுச்சி அடைகிறான், பிறர் புகழும் போது உண்மை இல்லாதவன் வீழ்ச்சி அடைகிறான். பிறர் இகழும் போது உண்மை உள்ளவன் எழுச்சி அடைகிறான், பிறர் புகழும் போது உண்மை இல்லாதவன் வீழ்ச்சி அடைகிறான்.
நிகழ்ச்சியில் தொடர்வது சென்ற வான்றா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியான நான்கு பேரின் நம்பிக்கை அருத்தியான.
அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க்கு நச்சியது நூல் 2 3 வசனத்தில் என்ன பார்க்கிறோம் பாருங்கள். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தார்கள். 4 பேர் ஒன்றாக இணைந்து முடக்குவாதமுற்றொருவரை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்தார்களாம். அப்படி கொண்டு வரும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 4 வசனம் சொல்கிறது, மார்க்கு நச்சியதுநூல் 2:4 வசனம், மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினார்கள். மார்க்கு 2:5 வசனம், இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் என்று பார்க்கிறோம். அப்ப 4 பேருடைய அந்த விசுவாசம், 4 பேருடைய விசுவாசத்தை இயேசு கண்டார் என்பதை நாம் இங்கு தியானித்து வருகிறோம். இந்த 4 பேருக்குள்ளே கடவுள் நம்பிக்கை இருந்ததினாலே இந்த 4 பேரும் ஒரு மனமாக ஒன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள். நாம் ஒன்றாக செயல்படும் பொழுதுதான் ஒன்றை சாதிக்க முடிகிறது. ஒன்றை சாதிப்பதற்கு சில நேரம் பலருடைய உதவி தேவைப்படுகிறது. ஒரு குடும்பத்திலே கூட ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் என்று ஒன்றாக செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எதையாவது சாதிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு கடன் கஷ்டம் தீர வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த நோக்கத்துக்காக செயல்படும் பொழுதுதான் அந்த கடன் கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியும். கணவன் சிக்கனமாக இருக்க மனைவி ஊதாரியாக இருந்தால் அந்த கடன் தொல்லையிலிருந்து வெளியே வர முடியாது. அதுபோல மனைவி சிக்கனமாக இருக்கும் பொழுது கணவன் ஊதாரியாக இருந்தால் அந்த குடும்பத்திலே கடன் கஷ்டத்திலிருந்து வெளியே வர முடியாது. அதுபோலதான் பெற்றோரும் பிள்ளைகளும். எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்திலே ஒன்றாக நாம் செயல்படும் பொழுதுதான் எதையுமே நாம் சாதிக்க முடியும். ஒன்றாக செயல்பட்டோம் என்றால் உலகத்திலே எதையுமே சாதிக்க முடியும். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒரு மனத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறார். நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது எதையுமே சாதிக்க முடிகிறது. அதுபோல இந்த 4 பேருடைய உள்ளத்திலே பாருங்கள், கடவுள் நம்பிக்கை இருந்தது. அதனாலே அவர்கள் ஒரு பெரிய காரியத்தை சாதித்தார்கள். என்ன அது? பல ஆண்டு காலமாக முடக்குவாதமாயிருந்த ஒருவரை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அந்த முடக்குவாதமுற்றவர் சுகமடைகின்ற வழியை அவர்கள் காட்டுகிறார்கள். அந்த 4 பேரும் ஒரு மனமாக செயல்பட்டதனாலேதான் அந்த முடக்குவாதமுற்றவரை இயேசுவினிடத்திலே கொண்டு வர முடியாத அளவு மக்கள் கூட்டம் நெருங்கியிருந்த நேரத்திலே கூரையை பிரித்து அதன் வழியாக உள்ளே இறக்கியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் பாருங்கள், நான்கு பேர் ஒன்றாக செயல்பட்டிருக்கிறார்கள். தனிப்பட்ட மனிதர் மட்டும் இங்கு செயல்பட்டிருப்பார் என்றால் அவரால் ஒரு தனிப்பட்ட மனிதனாலே இன்னொரு முடக்குவாதம் பெற்றவரை சுமந்து கொண்டு வர முடியாமல் இருந்திருக்கும், கூரைக்கு மேலே ஏற்ற முடியாமல் இருந்திருக்கும், கூரை பிரித்து உள்ளே இறக்க முடியாமல் கடினமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். ஒருவரால் இதை செய்திருக்கவே முடியாது. நான்கு பேர் ஒன்றாக சேர்ந்ததனால்தான் இதை செய்ய முடிந்திருக்கிறது. அதுபோல நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கடவுள் என்ன செய்கிறார் என்றால் நமக்குள்ளே அந்த ஒரு மனத்தை உண்டாக்குகிறார். கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுக்குள்ளே அந்த ஒரு மனத்தை கடவுள் உண்டாக்கி தருகிறார். அதனால்தான் கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். கடவுளை நம்புவது நமக்கு ஒரு கிடைக்கின்ற ஒரு பெரிய வெற்றி. நாம் கடவுளை நம்பும் பொழுது நமக்குள்ளே அந்த ஒரு மனம் உண்டாகி விடுகிறது. ஆக நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சாதனைகளை நாம் செய்ய முடிகிறது. இந்த நான்கு பேரும் ஒன்றாக இருந்ததினாலே அந்த முடக்குவாதமுற்றவரை நான்கு பேரும் ஒன்றாக சேர்ந்து சுமந்தார்கள். அதிலே ஒருவர் கூட நான் சுமக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தால் அந்த முடக்குவாதமுற்றவரை கொண்டு வந்திருக்க முடியாது. அந்த முடக்குவாதமுற்றவருக்கு ஒரு நல்வாழ்வு கிடைத்திருக்காது. நான்கு பேரும் ஒருமனப்பட்டார்கள். நான்கு பேரும் அதை சுமந்து வந்தார்கள். கூரையின் மேலே ஏற்றினார்கள். கூரையை பிரித்தார்கள். அதன் நடுவிலே இறக்கினார்கள். நான்கு பேரிடத்திலும் கடவுள் இதை செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நான்கு பேருடைய நம்பிக்கையும் இயேசு கண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை கடவுள் பார்க்கிறார். நம்பிக்கை உள்ளவர்களாய் நாம் மாறும் பொழுது அங்கு கட்டாயமாக ஒன்றாய் செயல்படுகின்ற, ஒன்றாய் இருக்கின்ற, ஒருமனமாய் செயல்படுகின்ற அந்த ஒரு வாழ்க்கை முறை நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய திருச்சபையிலும் சரி, எல்லா காரியத்திலும் அது உண்டாகிறது. அப்படி உண்டாக வரும் பொழுது, நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது நிச்சயமாக பல காரியங்களை நம்மால் சாதிக்க முடிகிறது. பரிசுத்த வேதாகமத்திலே பாருங்கள், திருப்பாடல் அல்லது சங்கீதம், சங்கீதத்தை தான் பொது மொழிபெயர்ப்பிலே திருப்பாடல் என்று சொல்லப்படுகிறது. திரு என்றால் புனிதமான பாடல், அதை பழைய வார்த்தையிலே சங்கீதம் என்று சொல்லுகிறார்கள். சரி, சங்கீதம் அல்லது திருப்பாடல் 133 அதிகாரம் வசனங்கள் 1, 2, 3, 1-3 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பெற்று நறுமண தைலம், அவருடைய தாடியின் என்று வழிந்தோடி அவருடைய அங்கியின் விளிம்பை நினைப்பதற்கு உப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சியோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றும் உள்ள வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். அப்ப கடவுளுடைய ஒரு ஆசீர்வாதம் ஒரு இடத்திலே வந்து தங்குவதற்கு அங்கிருக்கிறவர்கள் ஒன்றுபட்டு ஒருமனமாய் இருக்க வேண்டியது அவசியம் என்பதை இந்த திருப்பாடல் வழியாக, சங்கீதத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். என்றால் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்தனையோ நன்று, எத்தனை இனியது என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர் அங்கு வருகிறதாம் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாகும் பொழுது அந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மனம் உண்டாகிறது, ஒன்றாக வாழுகின்ற ஒரு தன்மை உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது பாருங்கள், அது எத்தனை நன்று, எத்தனை இனியது என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது அந்த வாழ்க்கையிலே சுவை உண்டாகிறது, இனிப்பான ஒரு வாழ்க்கையாக, ஒருவரொருவருக்கு விருப்பமான ஒரு வாழ்க்கையாக அது மாற்றப்படுகிறது. இதெல்லாம் எதனால் உண்டாகிறது என்று பார்த்தீர்கள் என்றால் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனாலேதான் இவைகள் எல்லாம் உண்டாகிறது. கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது அங்கு ஒரு மனம் உண்டாகிறது. அப்படி உண்டாகும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கு வந்து தங்குகிறதாம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் தேவை அல்லவா? இந்த தியானத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை அல்லவா? அப்படி ஆசீர்வாதம் தேவை என்றால் கடவுள் மேல் நம்பிக்கை நமக்கு வேண்டும். கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை வரும் பொழுது ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு அனுப்புகிறார். ஆசீர்வாதம் இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக வாழ முடிகிறது, சமாதானமாக வாழ முடிகிறது, சந்தோஷமாக வாழ முடிகிறது. அதைத்தான் இந்த சங்கீதத்திலே கூட பார்க்கிறோம். அவர்கள் ஒருமனமா இருப்பதனாலே கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கு வந்து தங்குகிறதாம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அந்த நான்கு பேர் ஒருமனமாக செயல்பட்டது போல, நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் ஒருவரை கொண்டு வந்தது போல, நீங்கள் நாம் கடவுளை நம்பும் பொழுது அங்கு கடவுள் நமக்குள்ளே ஒருமனத்தை உண்டாக்குகிறார். அந்த ஒருமனம் நமக்குள்ளே உண்டாகும் பொழுது கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கு வந்து தங்குகிறது. இன்னொரு பகுதியை வேதாகமத்திலே பாருங்கள். திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி, அந்த அப்போஸ்தலர் பணியைத்தான் பொது மொழிபெயர்ப்பிலே, புதிய மொழிபெயர்ப்பிலே திருத்தூதர் பணி என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதாவது தூய்மையான ஒரு பணி, ஆண்டவருடைய தூதர்களால், அது ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்களால் நடைபெற்ற ஒரு பணியைத்தான் திருத்தூதர் பணி என்று சொல்லப்படுகிறது. திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி இரண்டாம் அதிகாரத்திலே 44 வசனத்திலிருந்து பாருங்கள். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர், நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து அளித்தனர். ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். 47 வசனம், அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள், ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டே இருந்தார். பார்த்தீர்களா? இதைப்பட்டுதான் முன்பு நாம் தியானத்திலே சொல்லியிருந்தோம். கிறிஸ்தவர்களாகிய நாம், கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற நாம் ஒரு மனமாக ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. என்றால் உண்மையிலேயே நாம் விசுவாசிகளாய் இருப்போம் என்றால், உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவினுடைய திரு ரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளாய் நாம் இருப்போம் என்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் நிச்சயமாக அங்கு ஒரு மனம் இருக்கும், ஒற்றுமை இருக்கிறது.
வான்றானியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அரு தியானத்தின் தொடர்ச்சியினை கேளுங்கள். கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுமையின் வான்புறா வாழ் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4 பேரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது.
அப்ப ஆதி திருச்சபையிலே பார்த்துக்கள் என்றால், அங்கிருந்தவர்களிடத்திலே கடவுள் நம்பிக்கை உண்டானதுனாலே அவர்கள் மத்தியிலே ஒன்றாயிருக்கின்ற ஒரு வாழ்க்கை முறை உண்டானதாம். கிறிஸ்தவ திருச்சபையினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே பல மதங்களிலே ஆண்கள் பெண்கள் என்று ஒன்றாக இருந்து செயல்படுகின்ற ஒரு முறை மதங்களில் இருக்கவில்லை. இன்றைக்கும் சில மதங்களிலே இல்லை. ஆண்கள் தனிமையா இருப்பார்கள், பெண்கள் தனிமையா இருப்பார்கள். ஆனால் கிறிஸ்தவ திருச்சபையிலே அப்படி அல்ல. ஆண்கள் பெண்கள் என்று எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அந்த ஒன்றாக இருக்கின்ற அந்த தன்மை எப்படி உண்டானது என்றால், கடவுள் மேல் உண்டாகிய நம்பிக்கையினாலேதான் அது உண்டாகி இருக்கிறது, அந்த ஒரு மனமாக இருக்கின்ற தன்மை. ஆகவே அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலே பார்த்துக்கள் என்றால், அது திருத்தூதர்களோடு இருந்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கள் என்றால், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தனர் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் மேல் நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம் அல்லவா. அதனால் நமக்கு பேறு பெற்றவர் என்றால் அதனால் உண்டாகின்ற நன்மை என்ன? இதோ முதலாவது அந்த வசனத்திலேயே பாருங்கள், நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர், எல்லா உடைமைகளையும் பொதுவாக வைத்திருந்தார்களாம். அவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, வேறு வேறு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இப்பொழுது கடவுளை நம்பினதனாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனாலே ஒன்றாய் வந்திருக்கிறார்கள். அவர்கள் யூத மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது புற இனத்தவர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் கடவுளை நம்பினதினாலே இப்பொழுது கிறிஸ்தவர்களாக மாறி ஒன்றாக ஒரு மனம் உள்ளவர்களாக ஒன்று கூடி தங்களுடைய உடைமைகள் எல்லாம் பொதுவான உடைமைகளாக வைத்திருந்தார்களாம். இது என்னுடையது, இது உன்னுடையது என்று இல்லாமல், இது நம்முடையது, இது எங்களுக்குரியது, இது இல்லாதவனுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியது என்ற அந்த பொதுவான மனப்பான்மையோடு அவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இதுதான் தொடக்க திருச்சபை, அல்லது இதுதான் கிறிஸ்தவ திருச்சபை என்று கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனம், பொதுவான எண்ணம் எப்படி உண்டாகிறது என்றால், கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாவதனால்தான் அது உண்டாகிறது. சரி, இது திருச்சபையிலே உண்டாகிறது என்றால் இந்த பழக்கம் எங்கே முதலிலே உண்டாகிறது? குடும்பத்திலே உண்டாகும். குடும்பத்திலே இல்லாத ஒன்று ஒரு பொது இடத்திலே ஒரு நாளும் உண்டாகாது. அது மிக முக்கியமான ஒன்று. அதனாலதான் தூய பவுல் சொல்லுவார், குடும்பத்தை நடத்த தெரியாதவர் சபையை நடத்த முடியாது என்று சொல்லி. குடும்பத்திலே இல்லாத ஒரு பழக்கம் ஒருபோதுமே வெளியிலே வர முடியாது. அப்படி வந்தால் அது பகட்டான ஒன்றாக இருக்கும், அது பின்பு அது மாறி அதனாலேயே நமக்கு தீங்கு வந்துவிடும். குடும்பத்திலிருந்து உருவாகின்ற ஒன்று தான் எப்பொழுதுமே நிலைத்து நிற்கிறது. அப்ப இவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே அங்கு ஒரு பொதுவான மனப்பான்மை உண்டாகி இருக்கிறது. ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் மேல் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது, அல்லது கடவுள் நம்பிக்கையிலே நீங்கள் உங்கள் குடும்பம் வளரும் பொழுது, உங்கள் குடும்பத்திலே பார்த்தீர்கள் என்றால், நான் நீ என்கிற எண்ணமெல்லாம் மறைந்து நம்முடையது என்கிற பொதுவான எண்ணம் உருவாக ஆரம்பித்து விடுகிறது. இது யாரோ ஒருவர் சொல்லி தந்து உண்டாகிறது அல்ல, யாரோ நமக்கு பயிற்சி தந்ததனால் உண்டாகிறது அல்ல, மாறாக அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை கேட்டு நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவிலே நம்பிக்கை உள்ளவர்களாய் மாறும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு 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 உணர்வுள்ள உள்ளம் நமக்குள்ளே உண்டாகி விடுகிறது. இதைத்தான் ஆதி திருச்சபையில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் எல்லாவற்றையுமே பொதுவான ஒன்றாக கொண்டு வந்தார்கள். இதுதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தேவையாயிருக்கிறது. நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு நான் நீ என்ற சண்டைதான் அதிகமாயிருக்கிறது. நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய், நீ என்னை திருமணம் செய்யும் பொழுது எவ்வளவத்தை கொண்டு வந்தாய், நான் திருமணம் செய்யும் பொழுது இவ்வளவத்தை கொண்டு வந்தேன், நான் அதை வேண்டினேன், நீ என்னத்தை வேண்டினாய், நான் இதை வேண்டிக் கொடுத்தேன், நீர் அதை வேண்டிக் கொடுத்தீர் என்றெல்லாம் இன்றைக்கு குடும்பங்களில் எவ்வளவு பெரிய சண்டைகள் உருவாகி கொண்டு வருகிறது. பொதுமான பொதுவான ஒரு எண்ணம் இல்லாமல் போய்விடுகிறது. பொதுவான எண்ணக்கருத்து இன்றைக்கு மறைந்து நான் நீ என்ற சுயநல கருத்துக்கள் அதிகமாக உண்டாகி வருகிறது. இதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம் என்றால், கடவுள் நம்பிக்கை அங்கு இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் கடவுள் நம்பிக்கை நம்முடைய குடும்பங்களில் உண்டாகும் பொழுது, நான் நீ என்ற சண்டைக்கு மேலாக அதெல்லாம் மறைந்து, நாங்கள் நீங்கள், நாங்கள் செய்வோம், இது எங்களுடையது, இது நாங்களாய் எடுக்க வேண்டிய தீர்மானம், இதுக்கு நாம் எல்லாரும் இரண்டு பேருமாய் இணைந்து நாம் செயல்படுவோம் என்கிற அந்த பொதுவான எண்ணம் உருவாகுவதை காண முடிகிறது. சரி, அடுத்த வசனத்தை பாருங்கள். திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 2 அதிகாரத்திலே 45 வசனம், நிலப்புலன்களும் புற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கு ஏற்ப பகிர்ந்தளித்தனர் என்று பார்க்கிறோம். எதனால் இது உண்டாகிறது? கடவுள் மேல் நம்பிக்கை வந்ததனால் உண்டாகிறது. அதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. இதெல்லாம் எதனால் உண்டாகிறது என்றால், கடவுள் மேல் நம்பிக்கை உண்டானதினாலே யாரும் இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல், நாம் இனி இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை முறை அவர்களுக்குள்ளே உண்டாகி இருக்கிறது. ஆகவேதான் கடவுள் மேல் நம்பிக்கை வைப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்திலே கடவுள் நம்மைக்கு உண்டாகும் பொழுது அன்றைக்கு தொடக்க திருச்சபையில என்ன நடந்ததோ அதைப்பட்ட சம்பவம் தான் நம்முடைய குடும்பத்தில் நடக்க ஆரம்பிக்கிறது. அவர்கள் நிலப்புலன்கள் புற உடைமைகளுடையோர் அவற்றையெல்லாம் விற்று அனைவரும் அவரவர் தேவைக்கு ஏற்ப பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்று பார்க்கிறோம். பகிர்வு உண்டாகிறது. ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அதை பார்த்து விட்டு பார்க்காமலேயே போகிற ஒரு நிலை அங்கு இல்லாமல் போய் ஒருவர் ஒரு தேவையோடு இருக்கிறார் என்றால் அந்த தேவையை என்னிடத்தில் உள்ளதை வைத்து எப்படி சந்திக்கலாம் என்கின்ற ஒரு மனப்பான்மை அங்கு உண்டாகி இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் தேவையா இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களில் எத்தனையோ பேர் தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தனிமை உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் வெளியிலே அல்ல, குடும்பத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு உதவி தேவையா இருக்கிறது, எத்தனையோ வயோதிகருக்கு உதவி தேவையா இருக்கிறது, வயது முதிர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு அன்பு தேவையா இருக்கிறது, ஆறுதல் தேவையா இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைக்கு ஒருவர் வேலை முடிந்து வருகிறார் என்றால் அவருக்கென்று ஒரு ஆதரவு தேவையா இருக்கிறது, அன்பு தேவையா இருக்கிறது, அரவணைப்பு தேவையா இருக்கிறது. இவைகளெல்லாம் இன்றைக்கு குடும்பங்களில் இல்லாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு குடும்பங்களிலே சண்டையும் சச்சரவுகளும் உயர்வு தாழ்வுகளும் உண்டாகி வந்திருக்கிறது. வெறுப்புகளும் வேற்றுமைகளும் உண்டாகி வந்து கொண்டிருக்கிறது. அப்படியாக வெறுப்புகளும் வேற்றுமைகளும் உயர்வு தாழ்வுகளும் சண்டைகளும் சச்சரவுகளுமே ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கும் என்றால் எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்க முடியும்? எப்படி அந்த குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இருக்க முடியும்? ஒரு குடும்பத்திலே பகிர்தல் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படி அந்த குடும்பம் நிறைவாய் வாழ முடியும்? எப்படி அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்க முடியும்? எப்படி அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் இருக்க முடியும்? பகிர்தல் மிக மிக அவசியமா இருக்கிறது. ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொள்வது, ஒருவர் ஒருவரை அரவணைத்துக் கொள்வது, ஒருவர் ஒருவருக்கு ஆறுதல் சொல்வது, ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வது, ஒருவர் ஒருவருக்கு உதவி செய்வது, இல்லாத ஒன்றை கொடுத்து மற்றவரை தாங்கிக் கொள்வது, இதெல்லாம் இன்றைக்கு குடும்பத்திலும் குடும்ப உறவுகளிலும் மிக மிக தேவையான ஒன்றாகும். இவர்களெல்லாம் எப்படி உண்டாகிறது என்றால் கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுதுதான் இது உண்டாகிறது. இல்லை என்றால் மற்றவரிடத்திலிருந்து எப்படி வருவலாம் என்ற எண்ணம் தான் நமக்கு உண்டாகி கொண்டிருக்கும். மற்றவரிடத்திலிருந்து எப்படி திருடலாம், எப்படி பொய் சொல்லி ஒன்றை பெற்றுக் கொள்ளலாம், எப்படி ஒன்றை ஏமாற்றி பெற்றுக் கொள்ளலாம், இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் உண்டாகும். ஏன்? அங்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறதுனாலே. நம்மிடத்தில் கடவுள் நம்பிக்கை உண்டாகும் என்றால் நாம் ஏமாற்ற வேண்டும் என்று நினைப்பதற்கு பதிலாக உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்போம். நம்மிடத்தில் கடவுள் நம்பிக்கை உண்டாகும் பொழுது இல்லாத ஒருவரை பார்த்து ஏளனமாக நாம் சிரிப்பதற்கு பதிலாக இல்லாத ஒருவருக்கு நாம் பகிர்ந்து கொடுத்து அவரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் நமக்கு உண்டாகும். அதைத்தான் இந்த நான்கு பேருடைய விசுவாசத்திலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நான்கு பேர் ஒரு முடக்குவாதம் மற்றவர் இயேசுவிடத்திலே கொண்டு வந்தார்கள் என்றால் அவரிடத்திலே பாருங்கள் அந்த ஒரு மனம் இருந்தது. அந்த ஒரு மனம் எப்படி உண்டானது? கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாவதனால் உண்டாகிறது. ஒரு மனம் உண்டாவதனால எத்தனை நன்மைகள் உண்டாகிறது பார்த்தீர்களா? அவர்கள் அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள் என்று தொடக்க திருச்சபையிலே பார்க்கிறோம். ஒரு மனம் உண்டானதுனாலே அதுக்கு பின்பு அவருடைய உடமைகள் எல்லாம் பகிர்ந்து பகிர்தல் வாழ்க்கை அங்கே உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கு பின்பு அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். திருத்தூதர் பணி அல்லது அப்போஸ்தலர் பணி 2:46 ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரு மனதோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். அப்ப ஒவ்வொரு நாளுமாம் ஒரு மனம் உள்ளவர்களாக கோவிலே கூடி வந்திருக்கிறார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்தவ திருச்சபையில். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் திருப்பலி ஆராதனை அல்லது அப்பம் பிட்கின்ற அல்லது ராப்போசனம் என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவு பகிர்தல் நடைபெற்று வருகிறது. அந்த உணவு பகிர்தலினாலே ஒரு ஒற்றுமை உண்டாகிறது. உணவு பகிர்தலிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் போய்விடுகிறது. உணவு பகிர்ந்து சாப்பிடும் பொழுது அங்கு அக்கியமும் சந்தோஷமும் உண்டாகிறது. அதனாலே அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு மனம் இந்த ஒற்றுமை கடவுள் நம்பிக்கையினால் உண்டாகிறது. ஆகவே இந்த 46 கூட பாருங்கள், அவர்கள் ஒரே மனதோடு கோவில் தவறாது கூடி வந்தார்களாம்.
வான்றாணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
வாழ்க்கை என்னும் படகிலே பயணமாகும் பொழுதிலே வார்த்தையே இறையேசுவே வழி நடத்தும் எம்மையே, வழி நடத்தும் எம்மையே. படகிலே பயணமாகும் பொழுதிலே வார்த்தையே இறையேசுவே வழி நடத்தும் எம்மையே வழி நடத்தும் எம்மையே
கோவில் அவர்கள் ஒன்றாய் கூடும் பொழுது ஒவ்வொரு நாளும் அவர்களிடத்தில் ஒரு மனம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு கோவிலே கூட அதல்ல, கோவிலேயே இன்றைக்கு சண்டைகளும் சச்சரவுகளும் பிரச்சனைகளும் தான் தோன்றியிருக்கிறது. ஏனென்றால் கோவிலே வருகிறவர்களுக்கு இன்றைக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவர்களாக கோவிலுக்கு வருகிறோம் அல்லது நாம் எல்லாம் கடவுள் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லிக்கொண்டு நாம் கோவிலுக்கு வருகிறோம். ஆனால் உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கை அங்கு இல்லை. கடவுளுடைய பெயரிலே நாம் எல்லாம் நம்முடைய பெயர்களை வைத்திருக்கிறோம், நம்முடைய வியாபாரங்களை எல்லாம் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த கடவுளிலே நமக்கு நம்பிக்கை இல்லை. கடவுளிலே நம்பிக்கை இருந்தால் அங்கு கட்டாயமாக ஒருமனம் இருக்கும், பகிர்தல் இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, எளிய உள்ளம் இருக்கும். அதைத்தான் வேதாகமத்திலே பார்க்கிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனதோடு கோவில் தவறாது கூடி வந்தார்கள். பேருவகையோடும் அல்லாத பெரிய மகிழ்ச்சியோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை விட்டு பகிர்ந்து உண்டு வந்தார்களாம். பார்த்துக்கலாம், நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் உண்டாகின்ற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதம் என்ன? அது பேருவகை. ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது, எளிய உள்ளம் உண்டாகிறது, நல்ல ஒரு தாழ்மையான உணர்வுகள் உண்டாகிறது, ஒருவரொரு ஏற்றுக்கொள்கிற உணர்வு உண்டாகிறது. ஒருமனமாக அவர்கள் சாப்பிட்டார்கள், உணவுண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆம், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும் என்றால் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் நம்பிக்கை உண்டாக வேண்டும். சரி, அப்போஸ்தலர் பணி அல்லது திருத்தூதர் பணி 2:47 பாருங்கள். அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டே இருந்தார். எத்தனை பெரிய உன்னதமான வார்த்தை பார்த்தீர்களா? அவர்கள் கடவுளை போற்றி வந்தார்களாம். நாம் கடவுளை போற்றும் பொழுது அந்த புகழ்ச்சி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அங்கு ஒருமனமும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, எந்த மதமாக மார்க்கமாக இருந்தாலும் சரி, நாம் கடவுளுக்கென்று கொடுக்கின்ற புகழ்ச்சி பலி அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நம்மிடத்திலே ஒரு அன்பும் அக்கியமும் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் மிக மிக அவசியமாய் தேவைப்படுகிறது. அது இருக்கும் பொழுது அந்த ஒருமனத்தோடு அந்த ஒற்றுமையோடு நாம் ஆண்டவரை போற்றும் பொழுதுதான் அந்த புகழ்ச்சி கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதுபோலதான் குடும்பத்திலே கூட, குடும்பத்திலே நாம் எல்லாரும் ஒற்றுமையாயிருந்து ஒருமனமாயிருந்து கடவுளுக்கு வலி ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான், கடவுளை நோக்கி மன்றாடும் பொழுதுதான் அந்த சுபம் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இல்லைன்றால் அது கடவுளுக்கு அருவறுப்பானதாக வெறுப்பானதாக மாறிவிடுகிறது. ஒரு குடும்பத்திலே பிள்ளைகள் எப்பொழுதுமே குறை சொல்லிக் கொண்டு சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் பெற்றோரால் அதை ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? இல்லை, பெற்றோருக்கு அது வெறுப்பாக இருக்கும். எப்பொழுதுமே ஒருவர் ஒருவரை பார்த்து பெற்றோரிடத்திலே கம்ப்ளைண்ட் குறை சொல்லிக் கொண்டிருந்தால் அல்லது ஒருவர் ஒருவர் பிள்ளைகள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால்
அந்த பெற்றோர் என்ன சொல்லுவார்கள் என்றால், அந்த பிள்ளைகளை பார்த்து ஒற்றுமையா இருங்கள் என்றுவார்கள். அதுக்கு பின்பு நீங்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அது தர முடியாது, இது தர முடியாது என்று பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இதுபோலதானே கடவுளும், நாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம் என்றால் அது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா? முடியாது. ஆனால் நாம் கடவுளுடைய நம்பிக்கை உள்ளவர்களாய் மாற்றப்படும் பொழுது அங்கு ஒரு மனத்தை கடவுள் உண்டாக்குகிறார். அப்படி ஒரு மனம் உண்டாகும் பொழுது அங்கு பகிர்தல் உண்டாகிறது, ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை உண்டாகி விடுகிறது. ஆகவே ஆதி தொடக்க திருச்சபையிலே கடவுளை போற்றினார்கள், எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள் என்று திருமறை சொல்லுகிறது. பார்த்தீர்களா, எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் அவர்கள் பெற்று வாழ்ந்ததற்கு இன்னொரு காரணம் என்ன? அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள். அந்த ஒன்றாக இருக்கிற எண்ணம் எப்படி உண்டாகிறது? கடவுள் மேல் நம்பிக்கை இருப்பதனால் உண்டாகிறது. நாம் ஒன்றாக இருக்கும் பொழுது சாதிக்க முடிகிறது. ஒன்றாக இருக்கும் பொழுது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்களாக மாற்றப்படுகிறோம். நாமே ஒற்றுமை இல்லாமல் சண்டை பிடித்துக் கொண்டு பிரிவினைகளோடு இருப்போம் என்றால் அதை பார்க்கிற மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களாக அதை வெறுப்பார்கள், குறை சொல்லுவார்கள். அதனாலே ஆண்டவரும் தாம் மீட்டுக் கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்துக் கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். கடவுள் என்ன செய்தாராம்? நாள்தோறும் அந்த சபையிலே மீட்கப்படுகிற மக்களை கொண்டு வந்து சேர்த்தார். இது இன்றைக்கு மாறி நடைபெறுகிறது. கடவுளுடைய பெயரிலே நாமே போய் மற்றவர்களை இழுத்து இழுத்து சபையிலே கொண்டு வந்து சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சபையில் இருக்கிறவர் இழுத்து கொண்டு வந்து இந்த சபையிலே வைக்கிறது, இவர் இங்கு கொஞ்ச காலம் இருந்து விட்டு மாறி இன்னொரு சபைக்கு போவார், இந்த சபை பிழை என்று சொல்லுவார். தயவுசெய்து இதை மன்னிக்க வேண்டும், இதை சொல்லுவதை குறித்து. ஆனால் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில தவறுகளை நாமாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனாலே மற்றவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் இதையெல்லாம் பார்த்து சிரிக்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள். சில நேரத்திலே வேறு மதத்திலே உள்ளவர்களை நாமாகவே போய் அவர்களை பிச்சு பிடுங்கி, அது தவறு, இது தவறு, இதை வைத்திருக்க கூடாது, இதெல்லாம் பிள்ளை என்றெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய கடவுளை பார்த்து, அவர்கள் வணங்குகிற கடவுள் எல்லாமே பிசாசு பே என்றெல்லாம் நாம் சொல்ல ஆரம்பித்து விடுகிறோம். இப்படி சொல்லுவதனாலே நல்லெண்ணமா மக்களிடத்திலே உண்டாகிறது. அவர்கள் நினைக்கிறார்கள், இவர்கள் என்ன பொல்லாதவர்களா இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்றாலே பொல்லாதவர்களா இருக்கிறார்களே, இவர்கள் மதம் மாற்றுகளா இருக்கிறார்களே என்று அவர்கள் சண்டைக்கு வருகிறார்கள். என்றால் அப்படி நாம் ஒன்றை செய்யும் பொழுது அந்த குடும்பங்கள் இருக்கிற குடும்ப அக்கியங்கள், உறவுகள் எல்லாம் உடைந்து போய்விடுகிறது. குடும்ப அக்கியத்தை, உறவை கட்டி எழுப்ப வேண்டிய நாமே குடும்ப அக்கியத்தை, உறவை உடைக்கிறவர்களா இருப்போம் என்றால் அது யாரால் ஏற்றுக்கொள்ளப்படும்? அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் என்ற பெயரில் நாம் இன்றைக்கு செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் தொடக்க திருச்சபையிலே பார்த்தீர்கள் என்றால், இவர்கள் போய் நீ மதம் மாறு, நீ சபை மாறு என்று சொல்வதற்கு பதிலாக ஆண்டவரே கொண்டு வந்து சேர்த்தாராம். இவர்கள் போய் நச்சேரி அறிவித்தார்கள், அல்லது இவர்கள் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த மக்கள் தாங்களாக உணர்ந்து இவர்களோடு வந்து சேர்ந்தார்களே தவிர, இவர்கள் போய் வா, நீ இங்கு வா, நீ இந்த சபைக்கு வா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற முறையெல்லாம் பிழையானது, நீ வைத்துக்கிற கடவுள் நம்பிக்கை எல்லாம் பிழையானது என்று சொல்லி இவர்கள் யாருமே இழுத்துக்கொண்டு வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் வந்து கடவுள் செய்கிற வேலையை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு செய்ய சொன்ன வேலையை நாம் செய்யாமல் போய்விட்டோம். கடவுள் நமக்கு என்ன சொன்னார் என்றால், ஒற்றுமையாருங்கள், பகிர்ந்து வாழுங்கள், ஒருவருடைய அன்பு செய்யுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தார். இதெல்லாம் நாம் ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நமக்கென்று சில மக்களை சேர்த்துக் கொள்வதற்காக நாமாகவே வீடு வீடா போய், ஏற்கனவே ஒருவர் ஒரு கிறிஸ்தவ சபையிலே இருந்து ஆண்டவரை ஆராதனை செய்து கொண்டிருப்பார், அவருக்கு போய் என்ன போதனையை சொல்லுவது? இல்லை, நீங்கள் செய்வதெல்லாம் பிழை, நீங்கள் செய்வதெல்லாம் தவறு என்று சொல்லி அவரை எப்படியோ மதம் மாற்றுவதற்காக செயல்படுவது. இதற்கு கிறிஸ்தவம் என்ற பெயரை நாம் கொடுத்து விடுகிறோம். இதற்கு நாங்கள் ஊழியம் என்ற பெயரை கொடுத்து விடுகிறோம். இதற்கு நாம் நச்சேரி அறிவிக்கிறோம் என்ற பெயரெல்லாம் நாம் கொடுத்து விடுகிறோம். அல்ல, இது எல்லாமே தவறு என்றால், நாம் இன்றைக்கு பல மக்கள் பார்த்தீர்கள் என்றால் கத்தோலிக்க சபை பிள்ளை என்று சொல்லுவார்கள். கத்தோலிக்க திருச்சபையில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய அறியாமை என்று நான் நினைக்கிறேன். என்றால் நான் கத்தோலிக்க திருச்சபையில் தான் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை போல் ஒரு ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் இது? எனக்கு நன்றாய் தெரியும், நான் இன்றைக்கு மறித்தேன் என்றால் ஆண்டவரிடத்திலே போவேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் சொந்த இரட்சகராக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே புனிதர்களை காட்டுகிறார்கள். புனிதர்களை கடவுளாக யாரும் காட்டுவதில்லை. திருச்சபையிலே புனிதர்களை கடவுள் என்று ஒருபோதும் சொல்லுவதும் இல்லை. அன்னி மரியாவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு தாய் என்றுதான் சொல்லுவார்களே தவிர, அன்னை மரியாவை கடவுள் என்று யாரும் சொல்லுவதில்லை, அவர்களை கடவுள் என்று யாரும் வணங்குவதில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சித்தவர், அவர் தான் ரட்சிக்க வந்தவர் என்றுதான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வழியிலே வாழ்ந்தவர்கள் தான் புனிதர்கள் என்று நமக்கு புனிதர்களை காட்டுகிறார்கள். இந்த புனிதர்களைப் போல நாமும் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். புனித அந்தோனியார் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்தார். அவருடைய வார்த்தையை அறிவித்ததுனாலே பல மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே பலருக்கு உதவி செய்தார், குணமாக்கும் வல்லமையோடு செயல்பட்டார் என்பதைத்தான் திருச்சபையில் கற்றுக் கொடுக்கிறார். அதனாலே நீங்களும் புனித அந்தோனியாரை போல வாழுங்கள் என்றுதான் சொல்லிக் கொடுக்கிறார்களே தவிர, புனித அந்தோனியாரை கடவுள் என்று திருச்சபையில் யாரும் சொல்லுவதில்லை. அப்படி சொன்னால் அது திருச்சபையை கிறிஸ்தவ திருச்சபையாக இருக்காது. அப்படி இருக்கும் பொழுதே இன்னொரு கிறிஸ்தவர்கள் வந்து, இல்லை உங்கள் திருச்சபை இது வந்து கத்தோலிக்க மக்களாகி நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், உங்களுக்கு கடவுளை தெரியாது, நீங்கள் வேறு யாரையோ கடவுளாய் மன்றாடுகிறீர்கள் என்றெல்லாம் சொல்லுவது தவறாகும். ஆனால் ஒரு உண்மை உண்டு, கத்தோலிக்க மக்களாகிய நம்மிடத்திலே வேதாகம அறிவு மிக குறைவாக இருக்கிறது. வேதாகமத்தை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக பாரம்பரியங்களை அதிகமாய் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதனாலே கத்தோலிக்க மக்களுக்கு இறை வார்த்தையின் அறிவு குறைவாயிருக்கிறது. அதனால்தான் இப்பொழுது திருச்சபையிலே இறை வார்த்தையின் அறிவை பெருக்குவதற்காக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த நச்செடி பணியை கூட நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நச்செடி பணி இன்றைக்கு இந்த வானொலியிலே கொண்டு வருவதற்கு இதற்கென்று நாம் பணம் கட்ட வேண்டியதாக இருக்கிறது. இந்த பணத்தை கூட யார் கட்டுகிறார்கள்? எங்களுடைய ஜெப அமைப்பில் உள்ளவர்கள் கத்தோலிக்க மக்கள் தானே ஒன்று சேர்ந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வு எப்படி வந்தது? நச்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற உணர்வு இன்றைக்கு கத்தோலிக்க மக்கள் மத்தியில் உண்டாகி இருக்கிறது. பிள்ளைகள் என்பது எல்லா சபைகளிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனாலும் சில மறுமலர்ச்சிகள் உண்டாகி வருகிறது. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மீட்கப்படுகிறவர்களை கடவுள் தொடக்க திருச்சபையிலே கொண்டு வந்தார். ஆனால் நாம் இன்றைக்கு நாமவே போய் நீ இருக்கிற சபை பிழை, நீ இருக்கிற மதம் பிழை, நீ வைத்திருக்கிற கடவுள் நம்பிக்கை எல்லாம் பிழை, அதையெல்லாம் விட்டுவிடு, கையிலே கட்டியிருப்பதை அறுத்து விடு, வீட்டிலே வைத்திருக்கிற படத்தை எல்லாம் குப்பையிலே போட்டுவிடு, இதெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட விதத்தில் இன்றைக்கு நாம் வந்து கடவுள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அது மக்கள் மத்தியிலே மகா பெரிய குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் சண்டைகளையும் வெறுப்புணர்வுகளையும் உண்டாக்கி விடுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்கிற அன்பானவர்களே, என்மேல் நீங்கள் கோபிப்பதற்கு பதிலாக சரியானதை புரிந்து நாம் செயல்பட ஆரம்பித்தோம் என்றால் நாம் ஆண்டவருக்காக எத்தனையோ பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதனால எத்தனையோ மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டாகிறது. ஆகவே நான்கு பேர் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டதனாலே ஒரு முடக்குவாதமுற்றவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். இந்த நான்கு பேரிடத்திலே விசுவாசம் இருந்ததனாலே அவர்கள் ஒருமனமாயிருந்தார்கள், ஒற்றுமையாயிருந்து செயல்பட்டார்கள். அதைத்தான் ஆதி திருச்சபையிலே தொடக்க திருச்சபையிலே கூட பார்க்கிறோம். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் ஒன்றாக ஒருமனம் உள்ளவர்களாக, பகிர்ந்து வாழுகிறவர்களாக, ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்களாக ஒன்று கூடினார்கள், ஒன்று கூடி வாழ்ந்தார்கள். அனுதினமும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்தார்கள். அனுதினமும் வீடுகளிலே ஒன்று கூடி அப்பம் பிட்டு மகிழ்ந்தார்கள். அதை பார்த்து அதனாலேயே மக்கள் மத்தியிலே, அதாவது வெளியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே இவர்களை குறித்தான உயர்ந்ததான எண்ணம் உண்டானது. அதனால் மீட்கப்படுகிற மக்களை ஆண்டவர் அவர்களோடு கொண்டு வந்து சேர்த்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இதெல்லாம் எதனால் உண்டாகிறது? கடவுள் மேல் நம்பிக்கை உண்டாவதனாலே அந்த ஒருமனமும் ஒற்றுமையும் பகிர்தலும் உண்டாகிறது. அதுபோல் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது அப்படிப்பட்ட அந்த ஒற்றுமையும் ஒருமனத்தையும் கடவுள் நமது குடும்பங்களிலே உண்டாக்கி விடுகிறார்.
வான்றாணியர்கள் இத்தியானத்தின் தொடர்ச்சியினை மறு வான்றா நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்கள் கனடா கத்தோலிக்க பொதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புறா வாழ நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நச்செய்தி தியானத்தை கேட்டு இறையாசிரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2044-446-446-2044-446 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன் 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்வரான் நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்வரான் நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடைங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
தீருவின் ராஜா தான் சிறந்த அறிவாளி, அழகன், முன்மாதிரி, தெய்வம் என்றெல்லாம் பெருமிதம் கொண்டான். வரப்போகிற அழிவை பற்றி இறைவன் இவனுக்கு சொன்னார். உன்னை கொல்லுகிறவனுக்கு முன்பாக நான் தெய்வம் என்று நீ சொல்வாயோ என்றார் கர்த்தர். பூமியை ஆண்டு கொள்ளுகிற தமது அதிகாரத்தை இறைவன் மனிதருக்கு கொடுத்தார். ஒரு நிபந்தனையையும் கொடுத்தார். எல்லாம் அனுபவிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் புசிக்கவும் தொடவும் வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று எச்சரித்திருந்தார். சர்ப்பம் ஏவாளிடம், நீங்கள் புசிக்கும் நாளில் இறைவனைப் போல இருப்பீர்கள் என்றது. இறைவனைப் போல ஆகலாம் என்று மனிதர்கள் விரும்பினார்கள். ஆதாம் ஏவாளின் நிலை நமது காலத்திலும் தொடர்கிறது. பதவி, பணம் இவைகளால் தங்களை இறைவனுக்கு சமமாக்கிக் கொள்ளுகிறவர்கள் பலர், தங்களை தாங்களே தெய்வமாக ஆக்கிக் கொண்டவர்கள் வரலாற்றில் உண்டு. பாபிலோனில் நேபுகாத்நேச்சர் தனது ராஜ்ய மேன்மையை பெரிதாக நினைத்தார், தன்னையே தெய்வமாக்கினார். இதன் முடிவு பரிதாபம், அழிவு. நாம் மனிதர், ஆயினும் அரசியலில், திருச்சபையில், ஸ்தாபனங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கலாம். நாம் நாற்காலியை, பதவியை தெய்வமாக நினைக்கிறோமா? மனித கடவுள், இதய தெய்வம், பெருந்தலைவர், தேவமாதா என்றெல்லாம் மனிதனை தெய்வமாக்குகின்றோம். இது மேட்டிமை மனமா? இயேசு நமது ஆண்டவர், அவரே நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர், உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார், நமக்காக பிதாவிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இது அவர் நமக்காக சாதித்தவை. இறைவன் இறைவனே, நான் மனிதன் மட்டுமே. இறைவனை மனதில் ஏற்று நேசித்து பணி செய்வோம். நாம் இருந்திட முயற்சிப்போம்.
சரி நீர்களே, இத்துடன் வான்பரான் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் வருகின்ற வியாழக்கிழமை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர், ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரால் தயாரித்து வழங்கிய வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.